கீர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன் வகுப்பு 36.
இரண்டு வேளை அது செய்கிற இரண்டு வேளை, அதைத்தான் ஒரே பொருளைத்தான் நாங்கள் திருவதானம் அருள் என்று ரெண்டாக பிரிக்கிறோம். பிள்ளை ரொம்ப அழுக்காக இருக்கிறான். தாய் என்ன செய்வாள்? முதல் அந்த பிள்ளையை அழுக்கை எல்லாம் துடைத்து அதைக்கு குளிக்க வார்த்து அதை சுத்தமாக துடைத்து அதற்கு பவுடர் போட்டு அந்த வேலைகளை முதல் செய்துவிட்டு அப்பா வேலையாலே வந்தவுடனே பிறகு பிள்ளையை தூக்கி அப்பாவிடம் கொடுப்பான். அப்போ முதல் சுத்தம் செய்வது ஒரு வேலை, பிறகு தந்தையிடம் அந்த பிள்ளையை சேர்ப்பிப்பது ஒரு வேலை. அப்பொழுதுதான் தந்தையிடம் பிள்ளை போய் சேரலாம். தாய் கருணை தந்தையிடம் இருக்காது. ஆகவே தாயை சுத்தப்படுத்தி பிள்ளையை தந்தையிடம் கொடுப்பாள். சுத்தப்படுத்துகிற பொழுது அவளுக்கு திரோதான சக்தி என்று பெயர். தந்தையிடம் ஒப்படைக்கிற பொழுது அருட்சக்தி என்று பெயர். ரொம்ப சின்ன விஷயங்கள் தான், அதை விளங்கி கொண்டோமானால் சித்தாந்தம் முழுவதும் விளங்கிவிடும். ஆகவே இந்த அருளினுடைய வேலை என்னவென்றால் உயிரை உலகியலிலே மூழ்கிவிட்டு அதுவும் அதுதான் செய்கிறது. கருணை இல்லாமல் இல்லை, மூழ்கினால்தான் அதற்கு பக்குவம் வரும். அனுபவப்பட்டு இன்ப துன்பங்களாலே அடிபட்டு மேலே ஏறி ஏறி வருந்த பொழுது அதற்கு ஒரு ஒரு இந்த 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 நல்வினை தீவினை என்ற பேதம் இல்லாத ஒரு மனநிலை உயிருக்கு வரும். அப்படி வர பண்ண வேணும். அது தாயினுடைய வேலை. அந்த உயிரை அந்த கண்மங்களிலே மூழ்கிவித்து மாயையிலே மூழ்கிவித்து அடிபட வைத்து அந்த அடிபடுதலின் ஊடாக பக்குவப்படுகிற பொழுது இன்பம் என்றால் என்ன, துன்பம் என்றால் என்ன, எல்லாம் ஒன்றுதானே என்ற மனப்பக்குவம் வரும். அது நாம் நம்முடைய சீவன் புத்தர்களிடம் காணுகிறோம். அதிலே விடுபட வேண்டும் எல்லாவற்றிடம். அதாவது இன்பத்தை இன்பமாக காணாத நிலையும் துன்பத்தை துன்பமாக காணாத நிலையும் இது நமக்கு அனுபவபூர்வமாக புரியாது, அறிவுபூர்வமாக மட்டும் புரிந்து கொள்ளலாம். இன்பத்தை இன்பமாக காணாத ஒரு நிலை இருக்கிறதா என்றால் அதனுடைய எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது. அதுபோல துன்பத்தை துன்பமாக காணக்கூடாது என்றால் என்ன அர்த்தம் என்றால் துன்பத்தினுடைய எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியமான. ராமனுக்கு நீ முடிசூட்டி கொள் என்று சொன்ன பொழுது கம்பன் சொன்னான், காதலுற்றிலன் இகழ்ந்திலன் என்றான். அவனுக்கு அதில் மகிழ்ச்சியும் வரவில்லை. மகிழ்ச்சி வரவில்லை என்றால் நாம் உடனே என்ன நினைப்போம், கவலை வந்தது என்று நினைப்போம், கவலையும் வரவில்லை என்கிறார். அதுபோல உனக்கு ஆட்சி இல்லை போ என்று சொல்கிற பொழுதும் இங்கே அப்படி பக்குவம் இருந்தபடியே அங்கேயும் அந்த பக்குவம் வந்தது. இத்திரு துறந்து ஏகன்ற போதிலும் மெத்தவப்பதம் மேவென்ற போதிலும் ஒத்திருக்கும் முகம் என்றாள் சீதை. அதை நினைத்து பார்க்கிறான். ஆட்சி உனக்குன்ற பொழுதும் அவனுடைய முகம் ஒரே மாதிரி தான் இருந்ததாம். இதை விட்டுட்டு போகின்ற பொழுதும் இருந்ததா, நமக்கு அப்படி இருக்குமா என்றால் பெரிய சண்டையே கிளம்பி இருக்கும். அது தந்த பொழுது பெரிய மகிழ்ச்சி கொண்டாட்டம் கொண்டாடி இருப்போம், இழந்த போது பெரிய கவலைப்பட்டிருப்போம். இது ரெண்டும் இல்லாத ஒரு நிலைக்கு உயிரை கொண்டு வர வேண்டும். இந்த காவியங்கள் எல்லாம் உயர் பாத்திரங்கள் எல்லாம் இதைத்தான் நமக்கு விளக்கம் செய்கின்றன. மேலே 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 வர, அதாவது இளையான்குடி மாறனாயினார் பெரிய புராணத்திலே விருந்தினர்களுக்கெல்லாம் விருந்து போடுகிறார். நான் முன்பும் சொல்லி இருக்கிறேன், விருந்து போட்டு ஏழ்மையுற்று விடுகிறார். ஏழ்மையுற்று என்றால் அவருக்கே சாப்பிடுவதற்கு வழியில்லாமல் ஓரிரு நாட்கள் பட்டினி கிடக்கிற நிலைமையிலேதான் சிவனடியாராக சிவபெருமான் வருகிறார். அப்பொழுது கூட சேக்கிழார் சொல்லுகிறார், அவர் அந்த அந்த வறுமையை என்ன என்று நினைத்தார் என்றால் வறுமை பதம் எய்திட என்கிறார். பதம் என்பது மேலான அனுபவத்துக்குத்தான் பதம் என்று பெயர். அவருக்கு வந்த வறுமையை வறுமை ஒரு நாளும் பதமாகாது. அவருக்கு வறுமை பதம் எய்திட என்கிறார். வறுமையே அவருக்கு பதமாகத்தான் தெரிந்ததாம். அதாவது உயர் நிலையிலே இந்த இன்ப துன்பங்களாலே அடிபட்டு பக்குவப்பட இன்பம் என்று ஒன்றும் துன்பம் என்று ஒன்றும் இல்லாத நிலை வரும், நமக்கும் வரும். அது எப்போ வரப்போகிறது என்பதுதான் பிரச்சனையை தவிர வரும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. என்றால் நான் நெருக திரும்ப திரும்ப சொல்வது, அதை வரப்பண்ணுவதற்காக முயன்று கொண்டிருக்கிறவர் ஒரு பெரிய ஆள், ஆகவே அவர் எப்படியும் வரப்பண்ணி விடுவார். அந்த பக்குவத்தை வந்தவுடனே, அந்த இருவினை ஒப்பு வந்தவுடனே சக்தி நிவாதம் நிகழும். சக்தி நிவாதம் என்றால் இறைவனுடைய திருவருள் நம் ஆன்மாவிலே பதியும். அப்படி பதிய பண்ணுவதற்கு திருவருள், அது அதை பற்றி தான் இப்ப பிடிக்கும். திருவருள் என்ன செய்யணும்? முதல் அப்போ இந்த கண்மம் மாயையிலே மூழ்கிவித்தது ஆறு என்றால் அதுவும் இறைவனுடைய திருவருள் தான். அது ஒரு வடிவம் கொண்டு நம்மை மூழ்கி வைக்கும். மூழ்கிவிக்கிறதுனுடைய நோக்கமும் உயர்த்துவது தான். பெற்றதாய் பிள்ளை படிக்காவிட்டால் அடிப்பதும் அவள் தான், படித்து நல்ல மார்க்ஸோடு வந்தால் பரிசு கொடுப்பதும் அவள் தான். அவளுக்கு அடிப்பா அடிக்கிற பொழுது தாய் பகையாளியா என்றால் பகையாளி இல்லை, அவன் பரிசு பெற வேண்டும் என்பதற்காகவே அடிப்பான். அதுதானே தாயினுடைய இயல்பு. அதுபோலத்தான் இந்த கண்மம் மாயையிலே மூழ்கிக்கிற பொழுது இன்ப துன்ப அனுபவங்களிலே உயிர் வருந்தத்தான் செய்யும். ஆனால் வருத்துவதனுடைய நோக்கம் அதை மீட்டெடுப்பது தான். அந்த வருத்தம் இன்ப துன்பங்களுடைய பாதிப்பிலே இருந்து மீட்டெடுப்பதற்காகத்தான் தாய் அந்த காரியத்தை செய்வாள். ஆகவே அந்த இரண்டு வேலைகளை செய்கிறாள். ஒன்று இதற்குள்ளே மூழ்க வைப்பது, பிறகு இதிலே இருந்து மீட்டெடுப்பது. இந்த ரெண்டும் இறைவனுடைய திருவருள் செய்கிற காரியமாக இருக்க போகிறது.
இறைவனது ஞானமாகிய அருளும் இவ்வாறே இரண்டு வகையில் செயல்படுகிறது. அது பக்குவம் இல்லாத உயிர்களுக்கு உலகை காட்டி உலகையே நோக்கும்படி செய்யும். இனி உலக ஆசையை துறந்து தன்னை நாடுகின்ற பக்குவ ஆன்மாக்களுக்கு அவ்வருள் தன்னை காட்டி பின் தனக்கு முதலாய் உள்ள சிவத்தையும் காட்டும்.
முதலிலே உலகப் பொருள்களை காட்டும். பக்குவம் வராத வரைக்கும் உலகப் பொருள்களை தான் அது காட்டிக் கொண்டிருக்கும். காட்டுவது எது என்றால் அதே திருவருள் தான், வேறு திருவருள் அல்ல. அப்ப ஏன் அப்பொழுது நமக்கு அந்த திருவருளும் திருவருளூடாக அதனுடைய மூலமும் தெரியவில்லை என்றால் நமக்கு பக்குவம் இருக்கவில்லை, அவ்வளவுதான். அது பக்குவமாகத்தான் இருந்தது. திருவருளுடைய பக்குவத்திலே எந்த குறைவும் இல்லை. நமக்கு பக்குவம் இல்லாத காரணத்தினாலே நமக்கு அது தெரியவில்லை. இப்ப சொல்லுகிறார்களே, இந்த என்ன கொரோனா வந்தால் வாசனை சுவை போய்விடும் என்கிறார்கள். வாசனை சுவை போகும் என்றால் வாசனை சுவை என்பது இல்லாமல் போய்விட்டதா என்றால் இருந்தது, அதை அனுபவிக்கிற பக்குவம் நம் மூக்குக்கு போய்விடும். அதுதான் அங்க நிலை. அதுபோல இறைவனுடைய திருவருளிலே பக்குவப்படாத ஆன்மாக்களுக்கு அதே திருவருள் உலகத்துக்குள்ளே மூழ்கி வைக்கும். அந்த நேரம் தன்னையோ இறைவனையோ காட்டாது. பிறகு பக்குவம் பட்டு விட்ட உடனே அது தன்னையும் காட்டி இறைவனையும் காட்டும். இதுதான் திருவருளுடைய வேலை என்கிறார்.
உயிரில் உள்ள ஆணவம் அகவிருள் என்றால் உயிர்க்கு உயிராய் உள்ள திருவருளை அகவொளி எனலாம்.
இது ஒரே ஆசிரியர் சொல்லுகிற ஒரு நல்ல விளக்கம். உயிருக்குள்ளே இருக்கிற ஆணவத்தை அக இருள் என்கிறோம். அதனாலேதான் சேக்கலார் நூலுக்கு பெயர் வைக்கிற பொழுது அதை சொல்லுகிறார். இவ்வுலகத்து முன்னால் தங்கிருள் இரண்டுள் மாந்தர் சிந்தையுள் சார்ந்து நின்ற பொங்கிய இருளை முன்னால் புறையிருள் நீக்குகின்ற செங்கதிரவன் போட்காலும் திருத்தொண்டர் புராணம் என்பாம். இப்படி வெளியிருளை சூரியன் நீக்குகிறதோ அப்படி அகையிருளை நீக்கும் என்று சொல்லுவார். இந்த அகையிருள் என்பது ஆணவம்.
உயிரில் உள்ள ஆணவம் அகவிருள் என்றால் உயிர்க்கு உயிராய் உள்ள திருவருளை அக ஒளி எனலாம். உள்ளொளி என்பார் உமாபதி சிவம் செய்யுள் 24. பேரறிவே வடிவான திருவருளை உணர்வு என்ற சொல்லாலும் குறிப்பிடுவர் செய்யுள் 35.
இந்த செயல்கள் குறிப்பிடுறது இப்ப பின்னாலே படிக்க போகிறோம். அந்தந்த செயல்ல அந்தந்த வார்த்தைகள் வருகிற பொழுது அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். உணர்வு என்று சொல்கிறாராம்.
அருளை சக்தி என்று முன்னே குறிப்பிட்டார் ஆசிரியர். அது பதியாகிய சிவத்தை விட்டு என்றும் பிரியாதது செய்யுள் 2.
அதாவது அதுதான் இந்த தன்னிலமை மன்னீர்கள் சாரத்தரும் சக்தி பின்னமிலானங்கள் பிரான் பிரிவில்லாமல் அதனோடு என்றைக்கும் இருப்பான். அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த வார்த்தையை சுட்டிக்காட்டுகிறார். அந்த வரியை தெரிவிப்படியுங்கள்.
அருளை சக்தி என்று முன்னே குறிப்பிட்டார் ஆசிரியர். அது பதியாகிய சிவத்தை விட்டு என்றும் பிரியாதது.
திருவள்ளுவர் போன்றவர்களும் இந்த அருளுடைமையை துறவுக்கு காரணமாக்குகிறார்கள். அருள் என்பது அன்னையினுடைய கருணைதான். அந்த கருணையிலே பேதம் இல்லை, அன்பிலே பேதம் உண்டு, நமக்கு வேண்டப்பட்டவர்கள் என்ற பேதம் உண்டு, அருளிலே பேதம் இல்லை. அதனால்தான் துறவு வருகிற பொழுது அருள் வந்தால்தான் துறவு வரும் என்று திருவள்ளுவர் வகுத்தார். அருள் வருகிறது என்றால் என்னவென்றால் அன்னையினுடைய திருவருளை நாம் நமதாக்கி செயல்பட தொடங்கி விட்டோம் என்று அர்த்தம். அதை புரிந்து கொள்ள வேண்டும்.
அஃது எல்லா உயிர்களோடும் தொடர்புற்று நிற்கிறது. அவ்வுயிர்களை மும்பலங்களோடு தொடர்பு படுத்தி உலக வாழ்க்கையில் செலுத்துகிறது. இவ்வாறு உயிர்களுக்கு கட்டு நிலையை ஏற்படுத்திய அருளே பின் பக்குவமடைந்த உயிர்களை பாசமாம் பற்றறுத்து பதியாகிய சிவத்தினிடம் சேர்க்கிறது.
அப்படியே திருவாசக வரியை கொண்டு வந்து பூத்துகிறார். பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே. அதாவது ஒரு முடிச்சு போட்டு விட்டால், ஒரு கயிறை எடுத்து முடிச்சு போட்டு விட்டால் எப்படி அந்த முடிச்சு அவுக்கலாம் என்றால், எப்படி முடிச்சு போட்டோமோ அதன் வழி கயிற்றை திருப்பி செலுத்த வேண்டும். முடிச்சை அவுக்கிறேன் என்று நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு இழுக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு முடிச்சு இறுகுமே தவிர முடுக்கு முடிச்சு விடுபடாது. எந்த முடிச்சை போட்டது சக்தி தான், அந்த சக்தியின் ஊடாகத்தான் அந்த முடிச்சு அவுக்கப்பட வேண்டும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது அவுப்பதற்கு அவள் இன்றைக்கும் தயாராக இருக்கிறாள், நாம் தான் தயாராக இல்லை. நமக்கு உலகியல் மட்டும் தெரிவதால் சக்தி தெரிவதில்லை. ஆகவே இந்த முடிச்சுகள் எல்லாம் ஏதோ ஆணவம் கண்மம் மாயை போன்றவை எமக்கிட்ட முடிச்சுகள் என்று நினைக்கிறோம். அவற்றின் ஊடாக அன்னை தான் சக்தி தான் அந்த முடிச்சு போட்டிருக்கிறாள், அவளே அந்த முடிச்சை அவுப்பாள். அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
இவ்வாறு பதி பசு பாசம் ஆகிய முப்பொருள்களையும் தொடர்பு படுத்தி நிற்பது அருளே ஆகும்.
அதைத்தான் நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன். மூன்றும் மூன்று விடயங்கள் இப்ப முன்னே படிச்சுட்டோம். பதி படித்தோம், பசு படித்தோம், பாசம் படித்தோம். இந்த மூன்றுக்குமான ஒரு தொடர் நிலையாக, அதாவது பல பூக்களை கொண்டு மாலை கட்டுகிற பொழுது உள்ளே ஓடுகிற நார் தான் அந்த எல்லா பூக்களையும் தொடுத்து வைத்திருக்கிறது. பதி பசு பாசம் என்பவற்றுக்கூடான ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறவள் இந்த சக்தி, அல்லது திருவருளுடைய சக்தி என்று சொல்லப்படுகிற திருவருள் தான் என்கிறார். அதனால்தான் இந்த மூன்றும் சொல்லப்பட்ட பிறகு அருளினுடைய நிலை சொல்வதற்காக அடுத்த அதிகாரத்தை வைக்கிறார்.
இது பற்றியே இதுவரையில் முப்பொருள்களின் இயல்புகளை தனித்தனியே கூறி வந்த ஆசிரியர் அவை அனைத்தையும் தொடர்பு படுத்தி நிற்பதாகிய அருளினது தன்மையை இந்த நான்காவது அதிகாரத்தில் கூறலுறுகிறார் என்றும் கருதுகலாம். உலகிலேயே மிகவும் சிறந்த பொருள் எது? இதற்கு எல்லோரும் அவரவர் மனநிலைக்கேற்ப விடையளிப்பர். பணத்தினாலே எல்லாம் பெற முடியும், எதையும் சாதிக்க முடியும், ஆகவே செல்வம்தான் சிறந்தது என்போர் பலர். உண்பதற்காகவே பிறந்தோம் என்று கருதுகிற சிலர் அறுசுவை உணவே அவனியில் சிறந்தது என்பர். மனைவி மக்களையே சிறந்த பொருளாக மதித்து வாழ்வோர் உண்டு. இவையெல்லாம் உலகியல் நோக்கில் சிறந்தவையாக கருதப்படுகின்றன. ஆனால் இறை அனுபவம் வாய்ந்த பெரியோர் இவற்றை ஒரு பொருளாக கொள்ளார். இப்பொருள்கள் மீது மையல் கொண்டு வாழும் மக்களை நோக்கி வைத்த நிதி பெண்டிர் மக்கள் குலம் கல்வி என்னும் பித்த உலகு என்பார் மணிவாசகர்.
அதாவது உலகியலிலே ஈடுபடுகிற பொழுது ஒவ்வொரு மனநிலையிலே ஒவ்வொரு பொருள் நமக்கு மிக பெரிதாக தெரியும். அதை நாம் மறந்து போகக்கூடாது. அது அது இயற்கை. குழந்தையாக இருக்கிற பொழுது அதுக்கு பொம்மை பிடிக்கும். அதுவே கொஞ்சம் வளர்ந்து விட்டால் இன்னொரு பொருள் பிடிக்கும். அது ஒரு இன்னும் கொஞ்சம் வளர்ந்து விட்டால் ஓடுவதற்கு ஒரு சைக்கிள் கேட்கும். அதுக்கு பிறகு ஸ்கூட்டர் கேட்கும். அதுக்கு பிறகு ஸ்கூட்டரில் கொண்டு போகிறதுக்கு ஒரு ஆள் கேட்கும். இப்படியே ஒவ்வொன்றாக கேட்டுக்கொண்டிருக்கும். காலாகாலத்துக்கு ஒவ்வொரு பொருள் தேவைப்படுகிற பொழுது தேவைப்படுகிற பொழுது அதுதான் பெரிய பொருள் என்று தோன்றும். அதை நாம் மறந்து போகக்கூடாது. அதை அந்த பெரிய படியுங்கள் திருப்பி.
இவையெல்லாம் உலகியல் நோக்கில் சிறந்தவையாக கருதப்படுகின்றன. ஆனால் இறை அனுபவம் வாய்ந்த பெரியோர் இவற்றை ஒரு பொருளாக கொள்ளார். இப்பொருள்கள் மீது மையல் கொண்டு வாழும் மக்களை நோக்கி வைத்த நிதி பெண்டு மக்கள் குலம் கல்வி என்னும் பித்த உலகு என்பார் மணிவாசகர்.
திருவாசகத்திலே வருகிற ஒரு பாடலை சுட்டிக்காட்டுகிறார். வைத்த நிதி பெண்டிர் மக்கள் குலம் கல்வி என்னும் பித்த உலகில் பிறப்போடு இறப்பென்னும் சித்த விகார கலக்கம் தெரிவித்த வித்தகத்தேவர்க்கே சென்றூதாய் கோத்தும்பி. அதாவது இந்த தூது இலக்கியங்கள் என்று நம்முடைய தமிழ் இலக்கியங்களிலே இலக்கியங்களை ஆக்கி வைத்திருக்கிறார்கள். ஒன்று ஒருவரை இன்னொருவருக்கு தூதாக அனுப்புகிறது. அந்த இலக்கியங்கள் மிகச் சுவையானவை. என்ன செய்வார்கள் என்றால், அந்த தூது இலக்கியங்கள் என்ன சொல்லும் என்றால், குறித்த ஒருவரை தூது அனுப்புவதற்காக அழைப்பார்கள். அழைக்கிற பொழுது தூது அனுப்புகிறவரை புகழ வேண்டும், அது ஒரு மரபு. அவருக்கு தூது போவதாலே என்ன லாபம் என்று சொல்ல வேண்டும். இதெல்லாம் இப்ப இல்லாவிட்டால் ஒருத்தர் தூது போக மாட்டார். மணிக்கவாசரே இந்த இது வண்டை தூது விடுகிறார். கோத்தும்பி என்றால் தும்பிகளுக்குள்ளே அரச தும்பி, கோ என்றால் அரச, அரச தும்பியை கூப்பிடு அரச வண்டே என்று கூப்பிடுகிறார். இப்படி புழுகினால்தான் அவர் போவார். உள்ளார்களுக்குள்ளே நீ பெரியவன் என்று சொல்ல வேணும். ஆகவே வண்டை சொல்லுகிற பொழுது கோத்தும்பி என்றார். அதுக்கு என்ன லாபம் என்று, நான் தூது போவதாலே என்ன லாபம் என்று அது கேட்கும். உனக்கு தூது போவதாலே இல்லை உனக்கு லாபம் இருக்கும், எனக்கு என்ன லாபம் என்று கேட்கும். இது நான் கொஞ்சம் புறம் போகிறேன், ஆனால் இந்த இடத்திலே சொன்னால்தான் இது உங்களுக்கு பதியும் என்பதற்காக சொல்லுகிறேன். இந்த தூது இலக்கியங்களினுடைய சிறப்பு, ஒன்று கூப்பிட்டு அவரை கூப்பிடுகிற பொழுதே புகழ்ந்து கூப்பிட வேண்டும். பிறகு அவருக்கு வரக்கூடிய லாபத்தை முதற் சொல்ல வேண்டும். மணிவாசகர் சொல்லுவார், தினைத்துணை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே, நினைத்தோரும் காண்தோரும் பேசுந்தோரும் எப்போதும் அனைத்தெலும் உள்நக ஆனந்த தேன் சொரியும் குனிப்புடையானுக்கே சென்றுவதாய் கோத்தும்பி. இந்த வண்டு ஒவ்வொரு பூக்கள்லையும் ஒவ்வொரு துளி தேன் தான் இருக்கு. அப்போ வண்டு தனக்கு தேவைக்கு ஒவ்வொரு பூவிலும் உட்கார்ந்து ஒவ்வொரு துளி துளியாக எடுத்துக்கொண்டு இருக்கிறதை பார்த்து அதை கூப்பிடுறார். இப்படியே வீணாக மெனக்கெடுகிறார். திணைத்துணை உள்ளதோர், திணை அளவுதான் தேன் என்கிறார். திணைத்துணை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே, உனக்கு இன்னொரு வசதியான தேன் இருக்கிற இடம் சொல்லுகிறேன், நீ போக கூட வேண்டாம், நினைத்தாலே அந்த தேன் உனக்கு வந்துவிடும் என்கிறார். நினைத்தோரும் காண்தோறும் நினைக்க கஷ்டமா, பார்த்தாலே அந்த தேன் வந்துவிடும். நினைத்தோறும் காண்தோறும் பேசுந்தோறும், அந்த பூவை பற்றி நீ பேசினாலே உனக்கு அந்த தேன் வந்து சேர்ந்து விடும். இப்படி ஒரு தேன் இருக்கிறது உனக்கு தெரியுமா என்ற உடனே வண்டுக்கு ரொம்ப சந்தோஷமாக போய்விட்டது. ஐயோ, நான் இவ்வளவு மெனக்கிட வேண்டி இருக்கிறதே, ஒரு துளி துளியாக தேன் எடுக்கிறதுக்கு இப்படி ஒரு பூ இருக்கிறதா என்ற உடனே, நினைத்தோறும் காண்தோறும் பேசுந்தோறும் எப்போதும் நினைத்துணை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே, நினைத்தோரும் கண்டுந்தோறும் பேசுந்தோறும் எப்போதும். அது அந்த தேன் எப்படி என்றால், இது நாக்குக்கு மட்டும் சுவை தருகிற தேன் அல்ல, அனைத்து எலும்பு உள் நக ஆனந்த தேன். இந்த தேனை நாக்கிலே வச்சால் நாக்கு மட்டும் சுவைக்கும் என்று நினைக்காதே, எலும்பெல்லாம் உருக்குகிற தேன், அனைத்து எலும்பு உள்நக ஆனந்த தேன் சொரியும் குனிப்புடையான். அங்கு ஒரு ஆள் இருக்கிறார், நான் அவர்கிட்ட தான் அனுப்புகிறேன் உன்னை தூதுக்கு, எனக்கும் அலுவல் இருக்கிறது உனக்கும் போறதாலே பயன் இருக்கிறது. அப்படி சொல்வது என்பது எவ்வளவு ஒரு இந்த தூது இலக்கியங்களிலே ஒரு முறைமை. அப்படி சொல்லித்தான் அதை கூப்பிட்டு அந்த வண்டை தூது அனுப்புகிறார். அப்படி அனுப்புகிற பொழுதுதான் இந்த பாடல் வருகிறது. அந்த இதெல்லாம் கட்டாயமாக படிக்க வேண்டிய பாடல்கள். திருக்கோத்தும்பி என்ற அந்த அதிகாரத்துக்கு பெயர் திருவாசகத்திலே. அந்த அது அப்பொழுதுதான் சொல்லுகிறார் என்றால், வைத்த நிதி எது எது என்னை இந்த உலகத்திலே பற்றி வைத்திருக்கிறது என்று சொல்லுகிறார். இதெல்லாம் ஆச்சரியமான பாடல்கள். வைத்த நிதி, காசு எங்களை பற்றி வைத்திருக்கிறது. அதுவும் என்னென்றால் பேங்க்லே இருக்கிற காசு என்கிறார். வைத்த நிதி என்றால் வைப்பிலே இருக்கிற காசு, வைத்த நிதி. அதுக்கு அடுத்ததாக இறுக்கமாக பிடிக்கிறது பெண்டிர். பெண்டிர் என்றால் மனைவி. வைத்த நிதி பெண்டிர் மக்கள், அடுத்தது பிள்ளைகள், அடுத்தது குலம். நான் இன்ன ஜாதி அந்த ஜாதி என்று சொல்கிறாயே அதுவும் உன்னை பிடித்துக் கொள்ளும். வைத்த நிதி பெண்டிர் மக்கள் குலம் அடுத்தது சொன்னார், அதான் ரொம்ப ஆச்சரியம், கல்வி என்னும் பித்த உலகில் என்றார். படிப்பு முன்னே பிடித்து கடவுட்ட போகாம பிடிச்சு வச்சுக்கொள்ளும் என்கிறார். அதிலிருந்து என்ன தெரிகிறது? அதிகம் படிக்கப்படாது என்று தெரிகிறது. படிக்கப்படாது என்பதை படிக்கிறவர்கள் நாங்கள். அவர் சொன்னார், வைத்த நிதி பண்டிர் மக்கள் குலம் கல்வி என்னும் பித்த உலகில் என்றார். மயக்கம் தருவதாகிய உலகம், பிறப்போடு இறப்பென்னும் சித்த விகார கலக்கம் தெளிவித்த வித்தகச் சென் தேவர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி. நான் அனுப்ப அவர்கிட்ட போய் இந்த விஷயத்தை சொல் என்று சொல்வது. அதை இவர் மேற்கோளாக காட்டுகிறார். மற்றொன்று விரித்தல் என்ற குற்றத்தோடு இப்பொழுது விஷயத்தை சொன்னேன். ஆனால் இது நான் ஏற்கனவே உங்களுக்கு இந்த தூதிலக்கியம் பற்றி சொல்லாதபடியால் பயன்படுத்தும் என்று சொல்லியிருக்கிறேன். இதை அவாந்தர பயனாக கொள்க.
நம் ஆசிரியராகிய உமாபதி சிவம் அருளே பெறுதற்கு உரிய தலையாய பொருள் என்றும், அதனை காட்டிலும் மேலான பொருள் இவ்வுலகில் வேறொன்றும் இல்லை என்றும் தெளிவிக்கிறார். உயிர்கள் பிறவிக்கு வரும்போது தாம் விரும்பிய உடம்பை தாமே எடுத்துக்கொண்டு வருகின்றனவா? அந்த ஆற்றல் உயிர்களுக்கு இருக்குமானால் சீரான செம்மையான குறைபாடில்லாத அழகான உடம்பை அல்லவா அவை எடுத்துக்கொண்டு வரும்.
ஆனால் அது நாங்கள் முன்னும் பேசிய விஷயம்தான். இந்த உயிருக்கு பிறப்பு அதன் கையிலே இல்லை, பிறப்புக்கான வடிவம் அதன் கையிலே இல்லை. அப்படி நாம் நினைத்தபடி நாம் பிறக்க முடியுமா என்றால் கண்ணாடி என்ற ஒரு பொருளே தேவையில்லை. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வடிவத்தை ரிப்பேர் பண்ணி கொண்டே இருக்கிறோம். அதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் நமக்கே நம் வடிவம் திருப்தி இல்லை என்று தெரிகிறது. நமக்கு இல்லாவிட்டால் கண்ணாடியிலே நின்று தலை இழுக்கிறதும் நாங்கள் பவுடர் பூசுவதுமாக நம்மை அலங்காரம் பண்ணுகிறோம் என்றால் என்ன அர்த்தம் என்றால் நமக்கு நம் வடிவத்திலே திருப்தி இல்லை என்று அர்த்தம். அதிலிருந்து என்ன தெரிகிறது? என் வடிவம் நான் எடுத்து கொண்டு வந்த வடிவம் இல்லை. நான் எடுத்து கொண்ட வடிவம் என்றால் எனக்கு ஏற்ற மாதிரித்தான் எடுத்திருப்பேன். ஆகவே அந்த என்னுடைய வடிவம் என்பது நான் தேர்ந்தெடுத்த ஒன்று அல்ல, என் கையிலே அது இல்லை என்கிறார்.
ஆனால் அப்படிப்பட்ட உடம்பு பலருக்கு அமையவில்லையே. சர்க்கரை நோய் முதலிய நோய்களை உடைய உடம்பை அல்லவா பெற்றுள்ளார்கள். இதயம் முதலிய உள் உறுப்புகளில் இயற்கையிலேயே குறைபாடு சிலருக்கு அமைந்து விடுகிறது. சிலருக்கு கண் இருந்தும் காண முடியாத நிலை, வாய் இருந்தும் பேச முடியாத நிலை. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அவரவர்க்கு அமைந்த உடம்பை தாமே எடுத்து வரவில்லை என்பது உறுதியாகிறது.
ஐயா பெருந்தன்மையோடு எங்களுடைய நோய்களை சுட்டி இந்த நோய்கள் நாம் விரும்பாமல் வந்திருக்கிறது என்கிறார். நான் சொல்வது நம்முடைய வடிவமே நமக்கு திருப்தி இல்லை, அதை நாம் எல்லோரும் தெளிவாக வைத்திருக்கிறோம். ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்க வேணும் என்கிறார், அஜித் மாதிரி இருக்க வேணும் என்று இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம் என்றால் நமக்கு திருப்தி இல்லை. அவர்களாவது திருப்தியாக இருப்பார்கள், அவர்கள் இன்னொரு லட்சியத்தை வைத்திருப்பார்கள். ஒருவருக்கும் அவரவர் வடிவம் ஒரு காலமும் பூரண திருப்தி தருவதில்லை. ஐயா நோய்களை சுட்டி இதெல்லாம் நாம் விரும்பி ஏற்றுக்கொண்டதில்லை என்கிறார். அது பெரிய உண்மை.
உயிர்களின் வினைக்கேற்ப அவற்றிற்கு உடம்பை தருவது திருவருளே ஆகும்.
இது பெரிய இதுதான் உண்மை. அப்போ இந்த உடம்பு எனக்கு எப்படி வந்தது, யார் தந்தது என்றால் திருவருள் தான் தருகிறது. திருவருளுக்கு ஏன் இந்த வஞ்சகம்? ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு வடிவமான வடிவு கொடுக்கணும். எத்தனை அழகானவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் போல என்னை படைக்கவில்லை. அப்போ திருவருள் ஓர வஞ்சனை உள்ளதா என்றால் திருவருளுக்கு ஒரு ஓர வஞ்சனையும் இல்லை. நீ செய்த கண்மத்துக்கேற்ப உனக்கான வடிவத்தை திருவருள் தருகிறது. அதனுடைய நீ கண்மம் நீயாக செய்து கொள்வது, அதற்குரிய வடிவத்தை தருவது மட்டும்தான் அதனுடைய வேலை. ஆகவே ரொம்ப அழகாக பிறக்க வேணும் என்றால் ரொம்ப நல்ல கண்மங்களை செய்து கொள்ளுங்கள். அடுத்த பிறவியாவது கண்ணாடிக்கு முன்னுக்கு அது எண்ணிக்காமல் இருக்கலாம் என்பதைத்தான் இங்கே சுட்டுகிறார்.
உயிர்களுக்கு வாழிடமாக உள்ளதும் திருவருளே. ஆயினும் அவை திருவருளை அறியமாட்டாது
துன்புறுகின்றன. வாழிடம் என்பது புவனம். நாமே தமிழ்நாட்டிலே பிறந்தோம், நானே இலங்கையோட சண்டை இருக்கிற பூமியிலே பிறந்தோம், ஏன் இவ்வளவு பேரும் அமெரிக்காவிலே பிறக்கவில்லை என்று கேட்டால் அமெரிக்கா என்பது இப்போதைக்கு நல்ல புவனம் என்று வைத்துக் கொள்வோம். ஜெயராம் போன்றவர்கள் இதை நம்பித்தான் ஆஸ்திரேலியாவிலே இருக்கிறார்கள். எந்த புவனம் எப்பொழுது எப்படி மாறும் என்று ஒருவருக்கும் சொல்ல முடியாது. ஆனால் அந்தந்த புவனங்கள் புவனபேதம் கூட கண்ம வித்தியாசத்தால் தான் புவனபேதங்கள் கூட நிகழ்கிறது என்கிறார்.
ஆற்றை கடக்கின்ற ஒருவனுக்கு தாகம் ஏற்பட்டால் அந்த ஆற்று நீரை அள்ளி பருகி தாகத்தை தணித்துக் கொள்ளலாம். அவ்வாறு செய்யாமல் வெள்ளத்துள் நாவற்றி நிற்கின்ற அவனது நிலையில் நாம் இருக்கிறோம்.
திருவருள் ஆரை கடந்து ஒருவன் போகிறான், தாகம் வருகிறது, என்ன கஷ்டம், சுற்றி வர நீர், ஆற்றை கடந்து ஒரு அள்ளி தாராளமாக குடிக்கலாம். ஆனால் அந்த பயல் வெள்ளத்துக்குள் நின்று கொண்டு தாகம் தாகம் என்கிறான். இந்த சொற்பிரயோகங்கள் எல்லாம் இவ்வளவு அழகான கவிதைகள். வெள்ளத்துள் நாவற்றி, வெள்ளத்துக்குள் நின்று நாவற்றி போய் நிற்கிறான். அப்ப என்ன அர்த்தம், சுத்தி வர தண்ணி இருக்கிறது அவனுக்கு தெரியவில்லை. அப்படித்தான் நாம் திருவருளுக்குள் தான் நிற்கிறோம், ஆனால் திருவருளுக்குள் நிற்கிறது தெரியாதபடியால் நாம் அந்த திருவருளை உணராமல் நிற்கிறோம் என்பதை சொல்லுகிறார். வெள்ளத்துள் நாவற்றி என்று சொல்லி சொல்லி காட்டுகிறார்.
ஆற்றை கடக்கின்ற ஒருவனுக்கு தாகம் ஏற்பட்டால் அந்த ஆற்று நீரை அள்ளி பருகி தாகத்தை தணித்துக் கொள்ளலாம். அவ்வாறு செய்யாமல் வெள்ளத்துள் நாவற்றி நிற்கின்ற அவனது நிலையில் நாம் இருக்கிறோம். திருவருள் இடத்தில் நாம் இருந்தும் அதனை கருதாமல் இருக்கிறோம். நிறைந்த இன்பத்துள் நின்றும் அதனை நுகரமாட்டாது துயர் உருகிறோம். ஆணவ மலம் நமது உணர்வை மறைத்து உயர்ந்ததில் வெறுப்பும் இழிந்ததில் விருப்பும் தோன்றும்படியாக செய்கிறது. அதன் காரணமாக உயர்ந்த திருவருள் இன்பத்தை நாடாமல் அற்ப இன்பத்தை தரக்கூடிய உலகப் பொருள்களையே நாடி அலைந்து துன்பத்தை தேடிக்கொள்கிறோம்.
திருவருள் நம்மை சூழ்ந்து நிற்க, முற்றுமுழுதான இன்பமயமான திருவருள் நம்மை சூழ்ந்து நிற்க, அந்த திருவருளை உணராமல் அப்போ அப்போ கொஞ்சம் கொஞ்சம் இன்பம் தரக்கூடிய பொருள்களுக்காக ஏங்கி தவித்து இந்த உலகியலிலே ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அதைத்தான் அவர் சொல்கிறார்.
ஆணவ மலம் நமது உணர்வை மறைத்து உயர்ந்ததில் வெறுப்பும் இழிந்ததில் விருப்பும் தோன்றும்படியாக செய்கிறது. அதன் காரணமாக உயர்ந்த திருவருள் இன்பத்தை நாடாமல் அற்ப இன்பத்தை தரக்கூடிய உலகப் பொருள்களையே நாடி அலைந்து துன்பத்தை தேடிக் கொள்கிறோம். இந்நிலைமை பார்க்கடலில் உள்ள மீன்கள் அந்த பாலை உண்டு வாழாமல் அங்கே திரியும் சிறு பூச்சிகளை பிடித்து உண்ண அலைவது போன்றதாகும்.
அது இந்த இந்த அதிகாரத்திலே வருகிற இன்னொரு குறள், அதை சொல்லுகிறார். பார்க்கடலுக்குள்ளே இருக்கிற மீன்களுக்கு சுற்றி வர பால், தேவைக்கேற்ப பாலை குடித்து நன்றாக வளர முடியும். அவை பாலை குடிக்காமல் அந்த கடலுக்குள்ளே இருக்கிற பூச்சி குழுக்களை தேடி தேடி உண்கின்றனவா? அப்படித்தான் நாமும் திருவருள் நம்மை சூழ்ந்திருக்க அதை அனுபவிக்காமல் இந்த சின்ன சின்ன இன்பங்களை நோக்கி நாம் நாடிக்கொண்டிருக்கிறோம் என்கிறார்.
பார்க்குடத்தின் மேலே அமர்ந்துள்ள பூனை அந்த பாலை உண்ண கருதாமல் பக்கத்தில் சுவரில் ஓடுகிற கரப்பான் என்னும் சிறு பூச்சியை பிடிக்க முயல்வது போன்றதாகும். எல்லாவற்றையும் தாங்கி நிற்கும் நிலம் போல திருவருளே நமக்கு ஆதாரமாய் நின்று தாங்குகிறது. வழிப்போக்கனுக்கு பின்வரும் துணைவன் போல நம் உணர்விற்கு உணர்வாய் உடன் நின்று உதவுகிறது.
ஆதாரம் நமக்கு நிலம்தான், நாம் அதை பல நேரத்திலே புரிந்து கொள்வதில்லை. எங்கு போனாலும் நமக்கு ஆதாரம் நிலம்தான். ஊஞ்சலிலே ஆடுகிற ஒருவன் சொல்வான், நான் ஆதாரம் நிலத்திலே இல்லை என்பான். ஆனால் காரணத்துக்கு காரணமாக சிந்தித்து பார்த்தால் நிலம்தான் அவனுக்கும் ஆதாரமாக இருக்கும். ஊஞ்சலிலே அவனை தாங்குவது கயிறாகும், அந்த கயிறை தாங்குவது ஒரு மரக்கொப்பாகும், அந்த மரக்கொப்பை தாங்குவது மரமாகும், அந்த மரத்தை தாங்குவது நிலமாகும். ஆகவே எங்குதான் நீங்கள் நின்றாலும் நிலம்தான் ஆதாரம்.
அன்று தொட்டு இன்று வரை திருவருளோடு கூடியிருந்தும் அதனோடு சிறிதும் பழகாமல் அதனை பற்றி கவலைப்படாமல் வாழ்கிறோம். திருவருளை சிந்தித்து உணர்ந்தாலன்றி வீடு பெறும் தகுதி நமக்கு ஏது என்று கூறுகிறார் உமாபதி சிவம். இதோட முடியுதுங்க முன்னுரை ஐயாவோட.
ஒரு இந்த அதிகாரத்துக்கான ஒரு நல்ல முன்னுரையை ஐயா அவர்கள் எழுதியிருக்கிறார். எளிமையான முன்னுரை. நம்முடைய சைவ பெரியார் அவர்கள் சுருக்கமான ஒரு முன்னுரையோடு நேரடியாக அதிகாரத்தை தொடங்குகிறார். இன்றைக்கு இந்த முன்னுரையை மட்டும் விளங்கிக் கொண்டு இப்பொழுது இந்த அதிகாரம் என்ன என்று விளங்கிவிட்டது. திருவருடையினுடைய நிலை நம்மை ஈர்த்தெடுத்து உலகத்திலே மூழ்க வைக்கின்ற பிறகு மீட்டெடுக்கின்ற அந்த திருவருடைய நிலையை பற்றி சொல்லப் போகிறார். அதை நாம் எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்ற நம் அறியாமையும் சொல்லப் போகிறார். அதை அடுத்த வகுப்பிலே படிக்கலாம்.
உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி.